இந்த பட்டியல வந்து நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய காரியம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது.
மன் கா சுத்திகரண் பி பஹத் ஜரூரி ஹே. மன் ஸ்வச் ஹோ.
மனம் தூய்மையாக இருக்க வேண்டும்.
பாத்திர ஹே.
மனம் என்பது அந்த மாதிரியான ஒரு பாத்திரம்.
அனந்த் சக்தியா விராஜ்மான்.
அதுல அநேக விதமான சக்திகள் என்பது
கொடிக்கொண்டிருக்கின்றன.
நம்முடைய குணங்கள், மகான் தன்மைகள், நம்முடைய மறைந்திருக்கக்கூடியவை எல்லாம் மனதில் மறைந்திருக்கின்றன. சாந்தி, தூய்மை ஆகியவற்றினுடைய கஜானாக்கள் இதிலே மறைந்து கிடக்கின்றன. ஆனால் இங்கே நம்மிடம் எல்லாமே இருக்கிறது. பாபா நமக்கு அந்த வரதானத்தை தந்திருக்கிறார். அதை நான் சோதிக்க வேண்டும். எனது மனத்தில், எனது புத்தியில் ஏதேனும் அழுக்கு, குப்பைகள் ஏதும் இல்லையே? எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை அலைகள் ஏதும் என் மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கவில்லையே? சோதிக்க வேண்டும். இந்த எதிர்மறையான உணர்வுகளை இன்று நாம் சுத்தம் செய்வோம், வெளியேற்றுவோம். தூய்மையான பாத்திரமாக நம் மனதை ஆக்கிக் கொள்வோம். நமது மனபாத்திரத்தை பாபா வைக்கும் முன் தூய்மையான பாத்திரமாக முன்வைப்போம். அதில் அனைத்தையும் பாபா அள்ளி அள்ளி தர வேண்டும். நமக்காக ஏதேனும் அழகான பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதன் மீது நம்முடைய கவனம் அடிக்கடி சென்று கொண்டிருக்கும். அதே போன்று என் மனமும் அவ்வளவு தூய்மையாக ஆக வேண்டும். கடவுள் பாபா அதை அடிக்கடி பார்க்க வேண்டும். என் மனது அவரிடம் என்னென்ன இருக்கின்றதோ அந்த பாத்திரத்தில் மனம், என்னுடைய மனம் என்னும் பாத்திரத்தில் அவர் நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கு சோதனை நடக்கின்றதோ, சக்தியினுடைய அனுபவங்கள் ஏற்படுகின்றதோ, அடுத்தது தூய்மைப்படுத்துதல், சுத்தம் செய்தல். அந்த சுத்தத்தின் மூலமாக, தூய்மையின் மூலமாக பல நண்பர்கள்
இருக்கின்றன.
நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவு திருப்தியாக இல்லை. நாம் அதன் குஷியாக இல்லை, திருப்தியாக இல்லை. எவ்வளவு இருக்க வேண்டுமோ அளவில்லாத குஷி, அவ்வளவு குஷி இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தீவிரமான ஒரு மிக வேகமான ஒரு புருஷார்த்தம் இருக்க வேண்டுமோ அது நம்மிடம் இப்பொழுது இல்லை. யோகத்தில் எவ்வளவு ஆழமான அனுபவம் வேண்டுமோ அது இப்பொழுது நம்மிடம் இல்லை. மனம் இன்னும் மலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. யோகத்தில் நமக்கு ஆர்வம் இல்லாதிருக்கிறது. கொஞ்ச நேரம் உட்கார்றோம், உடனே போராயிடுது. மனம் போரடி, மனசுக்கு போரடிக்குது. எவ்வளவு பண்றது யோகா? அந்த ருசி, அந்த ஆனந்தம், அந்த ஆர்வம் எவ்வளவு இருக்க வேண்டுமோ, அந்த சந்திப்பின், பாபாவுடைய சந்திப்பில் இருக்க வேண்டுமோ அது இல்லை. நாம் ஆனஸ்டா, ஒரு நேர்மையாக ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நிறைய பேர் இந்த மாதிரியான புகார் சொல்றாங்க, தியானத்தில் செல்கிறோம் ஆனால் தடமே, தடைகள், கஷ்டங்கள் என் பின்னால் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனக்கு இன்னும் சரீர உபாதைகள் இருக்கின்றன, மனதில் தொந்தரவுகள்
இருக்கின்றன.
நம்முடைய சம்பந்தத்திலே ஒரு கடுகடுப்பு இருக்கிறது. அந்த இனிமை இல்லை, மரியாதை இல்லை, கலகலப்பு இல்லை, டென்ஷனாகவே இருக்கிறது. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யோகத்தை செய்ய நாங்கள் விருப்பப்படுகிறோம் தான், புருஷார்த்தம் செய்ய எங்களுக்கு விருப்பம் தான், ஆனால் எங்களால் முடியவில்லை என்றே நாம் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பிராமணர்களாக ஆகிவிட்டோம், பிரம்மகுமார்கள், குமாரிகளாக விட்டோம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன மாற்றம் வேண்டுமோ அது இன்னும் ஏற்படவில்லை. சிருஷ்டி சக்கரத்தினுடைய அந்த மாதிரி ஒரு திருப்பத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மார்ச், ஏப்ரல் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்கிறது? பொதுவாக உலகத்துல பேங்க்ல, கடைகள்ல, வியாபார ஸ்தலங்கள்ல, தொழிலகங்கள்ல
ஆடிட் करते
हैं வந்து ஆடிட்டர்ஸ் வந்து ஆடிட் பண்றாங்க கணக்க சரியாக பண்ணுகிறார்கள் ஏன்னா கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணணும்
जब हम सब आत्माओं का
ஆக அதே போன்று நம்முடைய கர்மத்தினுடைய கணக்குகளும் இந்த தருணத்தில் தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் என்னவென்றால் என்ன நினைத்தோமோ அது நடக்கவில்லை என்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாக இல்லை அல்லது சரியாக இல்லை மாற்றம் என்பது நிகழ வேண்டிய நேரம் ஆடிட்டராக யார் வந்திருக்கிறார் நமது ஆடிட்டர் யார் கணக்காளர் யார் நம்மை கணக்கு நமது கணக்குகளை தீர்த்து வைப்பவர் யார் இதிலிருந்து நான் எப்படி உயர்ந்த நிலைக்கிறேன் யாரிடமோ கடன்
வாங்கியிருக்கிறோம்
நல்ல சிரிப்போடு மகிழ்ச்சியா கடன் மட்டும் நல்லா வாங்கிட்டோம் ஆனா கடனை திருப்பி கொடுக்கிறோமா இல்லையா கஷ்டப்பட்டு சோர்வடைஞ்சி கொடுக்கணுமா அல்லது சிரிப்பு கலந்த ஒரு உணர்வோடு நாம வந்து மகிழ்ச்சியாக நாம திருப்பி அளிக்க வேண்டுமா கணக்கு எப்படி இந்த தீர்ப்பு கொடுத்தாகணும் தீர்த்து வைக்கத்தான் வேண்டும் அது கூட பாபா ரெண்டு வழியை சொல்லியிருக்கிறார் ஆத்மாவில் எதிர்மறையான பிரபாவம் அதிகமாக இருக்குமே ஆனால் கர்ம பந்தனம் என்பது அதிகமாக இருக்குமே ஆனால் யோக பலத்தின் மூலமாக நாம் அதை அந்த யோக பலம் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடும் நம்முடைய கர்மத்தினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அடுத்து நம்முடைய புண்ணிய கர்மங்கள் புண்ணிய செயல்கள் கர்மத்தினுடைய கணக்கு தானே கர்மத்தினுடைய விளையாட்டு தானே இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நிறைய கஷ்டம் இருக்கிறது துக்கம் அசாந்தி இருக்கு இந்த உலகத்துல தடைகள்
இருக்கிறன
அதனுடைய விளைவு எப்படி வந்தது ஏதேனும் எதிர்மறையான ஒரு செயலின் ஒரு பந்தனம் தான் அது ஆகையினாலதான் அந்த கர்மத்தினுடைய பந்தனம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது அல்லது பழைய கர்மத்தினுடைய ஒரு விளைவாகவும் இப்பொழுது இருக்கலாம் அப்பொழுது நடந்ததாகவும் அது இருக்கலாம் அந்த விளைவு இப்பொழுது என் முன்னால் இந்த சமயத்தில் வந்து நிற்கிறது என்பதை உணர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு சுகமான அனுபவம் ஏற்படுகிறது என்றால் எனது மனசுக்கு இஷ்டமான ஏதுவான விஷயங்கள் எல்லாம் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் புருஷார்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு மனம் இங்கங்கு அலையவில்லை யோகம் நன்றாயிருக்கிறது சம்பந்தம் உறவிலே ஒரு சீரான உறவு இருக்கிறது மரியாதை நிறைந்த உறவு இருக்கிறது எல்லாமே ரொம்ப குஷியாக மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா இது எதனுடைய விளைவு ஏதேனும் எப்பொழுதோ நான் நல்ல கர்மங்களை இதற்கு முன்னால சிரேஷ்ட கர்மத்தை செய்திருக்கிறேன் அதனுடைய சுகமான மாற்றம் விளைவுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக கர்மம் கர்மத்தை எதோடு செய்கிறது கர்ம பந்தனம் என்பது யாரோடு ஏற்படுகிறது அது தனியாக எதுவும் செய்யாது யாரோடு இந்த கர்மத்தினுடைய பந்தனம் இயற்கையினோடு இருக்கலாம் அல்லது பிற ஆத்மாக்களோடு இருக்கலாம் நல்லது அல்லது கெட்ட கர்மம் எதையும் ஒன்றை செய்து விடுகிறது ஆத்மா சுகம் துக்கத்தினுடைய அந்த விளைவுதான் அது நல்லது கெட்டதனுடைய செயல்களுடைய விளைவுதான் துக்கமும் அசாந்தியும் அதே சமயத்தில் நல்லதும் நல்ல விளைவுகளும் அதனுடைய கர்மத்தினுடைய விளைவுதான் ஆக துவாபரயுகத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டு வருது துவாபரயுகத்திலிருந்து இது ஆரம்பமாகுது நெகட்டிவான எதிர்மறையான தீய விளைவுகள் ஏதேனும் ஆத்மாவோடு தொடர்பில் வந்து நாம் வச்சிருக்கோம் யாருக்கோ கஷ்டத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய மரியாதைக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் நாம் பேசியிருக்கலாம் நடந்திருக்கலாம் அல்லது இயற்கைக்கு எதிர்மறையான ஒரு வைப்ரேஷனை நாம கொடுத்திருக்கலாம் அதனுடைய விளைவாகத்தான் இன்று என்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக வந்து தாக்கிக் கொண்டிருப்பது அந்த காரியங்கள் அந்த செயல்கள் தான் எதுவரை நான் இந்த கடன்களை நான் தீர்க்கவில்லையோ எதுவரை அது அந்த பலனை அந்த பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று கிடைக்கும் வரை நான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் பழைய ஜென்மத்தினுடைய ஆத்மாக்களாகவும் இருக்கலாம். அந்த எதிர்மறையான அந்த உணர்வுகள், அந்த ஆத்மாக்களுடைய உணர்வுகள் என்னை எதிர்மறையான ஒரு தாக்குதலை என் மீது ஏற்படுத்துகின்றன. அது என்னுடைய வாழ்க்கைக்கு பாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதுவே எனக்கு தடையாக என்னுடைய வாழ்க்கை பாதையில் அமைந்து கொண்டிருக்கிறது. நான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தேன், ஆனா நான் மறந்துட்டேன். ஆனால் ஆத்மாவானது அழிவற்றதளவு கர்மம் என்பது என்ன? கர்மம் அதனுடைய பலன் என்பது சரீரத்தை விட்ட பிறகு, சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு கர்மத்தினுடைய பலன் அங்கே தீர்ந்துவிடும் என்பதல்ல. ஒருத்தர் துக்கமானவர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக் கொண்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். துக்கத்தினுடைய அந்த விளைவுதான் அது. தன்னை தூக்கிலிட்டுக் கொள்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். அதுக்கு முன்னால் ஒரு சகோதரி முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். நான் உன் கூட வந்துடுறேன் சொல்றாங்க. அந்த அம்மா, நீ யாரு? உன்னுடைய நீ யாரு? உன்னுடைய அதிர்ஷ்டம் சொல்லலாம். அதுக்கு சரீர அதிர்ஷ்டத்துக்கு சரீரத்தோடு என்பது கணக்கு அல்ல, கர்மத்தினுடைய விளைவாக வருவதுதான் அந்த அதிர்ஷ்டம் என்பது. ஆகவே என்னுடைய கர்மத்தின் வந்து நீ காப்பாற்றப்பட்டிருக்கிற உன்னுடைய கர்மத்தினுடைய செயல், அதனுடைய விளைவு, அதனுடைய பாக்கியம், அதை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சரீரத்தை நீ விட்டாலும் சரி, இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் சரி, உன் கூடவே நான் வரத்தான் போகிறேன். அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டால் அந்த கர்மத்திலிருந்து நாம் தப்பிவிட முடியும் என்று நினைக்கக்கூடாது. தப்ப முடியாது. ஒருத்தம்மா நிறைய பலசரக்கு சாமான்லாம் வாங்கினாங்க. கடைக்காரர் தெரிஞ்ச ஆளு, பைசா இப்ப இல்ல, ரெண்டு மூணு நாள் கழிச்சு தரேன்னு சொன்னான் கடைக்காரர். சரிங்கம்மா, வாங்கிட்டு போங்க. நிறைய ரெண்டு மூணு பை நிறைய சாமான் வாங்கியாச்சு. மனசுல என்னது, அதனுடைய குணத்துல மாற்றம் ஏற்பட்டு விடுது. இப்ப என்ன, அந்த கடைக்காரன் ஏழையா பணக்காரன் தானே, கொடுக்கலாம் பாக்கலாம், பாத்துக்கலாம், கொடுக்காட்டா கூட பரவாயில்ல. மனசு மாறிடுது, புத்தியில இப்படி மாற்றம் ஏற்பட்டு விடுக்கிறது. அந்த சமயத்துல அடுத்த நாள் போகும்போது அந்த கடை முன்னால அந்த மாதிரி முன்னால போகும்போது என்ன அவர் நிச்சயமா என்ன கூப்பிடுவார் கேட்பாரு. சாமான் வாங்குற அன்னைக்கு மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருந்தேன். இப்ப யுக்தி பார்க்க எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க. அடுத்த வாட்டி போகும்போது வேற கலர்ல அணிஞ்சிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அது மூலமா அவன் என்ன தெரியுமா, என்னை கண்டுபிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முடியுமா? நீ ஆடையை மாத்தினாலும், ஆடையில் உள்ள நிறத்தை மாத்தினாலும் உங்க முகம் காட்டி கொடுத்துடும்ல நீங்க தான் அவங்கன்னு. அதே போல நீங்க இந்த உடலை விட்டாலும் உங்களுடைய ஆத்மா இருக்கிறது. பலனையும் நல்ல கர்மத்தையும் கெட்ட கர்மத்தையும் அனுபவக்கூடிய ஒரு விஷயம் என்பது என்ன? ஆத்மா, சரீரம் அல்ல. எவ்வளவு அழகா நல்ல உதாரணம் கொடுத்தாங்க. சேலை வந்து மஞ்சள் சேலை போட்டு செவப்பு சேலை விட்டு மாத்திக்கிட்டா மட்டும் போதுமா? முகம் இருக்குல்ல, அது தெரிஞ்சுவோம்ல. அதே மாதிரி இந்த உடல், இந்த உடலை நம்ம விட்டா கூட பரவாயில்ல, ஆனா அடுத்த பிறவிக்கும் இந்த கர்மத்தினுடைய பலன் தொடரும் என்கிறார்கள். சோ எனக்கு இப்போ யார்கிட்ட இருந்தோ எனக்கு நெகட்டிவ் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு, அதிர்வலைகள் வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய சக்தியை, என்னுடைய சாந்தியை அது ரொம்ப பிரபாவப்படுத்துது. என்னுடைய நடவடிக்கைகளை வந்து அது வந்து சம்பந்த உறவுகளையும் அது வந்து கெட வைக்கிறது. அந்த எதிர்மறையான அந்த அதிர்வலையை நான் இப்ப வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். என்ன பண்றது? என்னுடைய மனதையும் நான் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எதுவரை என்னுடைய மனதில் கொஞ்சம் அழுக்கு அல்லது நெகட்டிவிட்டி இருந்துன்னு சொன்னா, எதிர்மறை உணர்வுன்னு சொன்னால், மற்றவங்களுடைய எதிர்மறையை நான் எப்பாடு எவ்வாறு விளக்க முடியும்? என் மனசிலே இருக்க நெகட்டிவிட்டி குடிகொண்டு இருக்கிறதே. ஆகினால என்னுடைய மனதினுடைய நடவடிக்கைகளை நான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மற்றவங்க தான் எனக்கு கஷ்டம் கொடுத்திருப்பாங்க, நானும் கூட யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருக்கலாம்ல. அப்படியும் நம்ம அந்த ஆங்கிள் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தானே. யாருடைய பிறருடைய குஷியை நான் வந்து ஒருவேளை அவங்க இழக்க செய்திருக்கலாம், அது காரணமாக நான் இருந்திருக்கலாம். நான் பெரிய ஆளு, அந்த கௌரவம், அந்த ஆணவம், இதன் காரணமாக மற்றவங்களை பற்றி குறைவாக இருக்கலாம் ஏதேனும் தப்பு செஞ்சிருக்கலாம், அவங்கள குறைவு இழிவுபடுத்துற மாதிரி பண்ணிருக்கலாம். அதனால தப்பு என்பது ரெண்டு பக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாகத்தான் கர்ம பந்தனம் ஏற்படுகிறது. இந்த கர்ம பந்தனத்தினுடைய ஆழத்தில் நாம் செல்ல வேண்டும். எப்படி நாம் என்ன செய்ய முடியும், மனதை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது, இந்த எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து எப்படி நம்முடைய மனசை விலக்கி நான் எவ்வாறு வைத்துக் கொள்வது, மனதானது எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவு பரமாத்மாவுடைய சக்தியினுடைய அனுபவத்தை நாம் செய்ய முடியும். அதே சமயத்துல மனசுல குப்பை அழுக்கு சேர்ந்திருந்து சொன்னா பரமாத்ம சக்தி அவருடைய அனுபவம் கேட்கறது நல்லா இருக்கும், ஆனா நடைமுறையில அது அனுபவமாக வந்து சேராது. தங்க பாத்திரத்தானே புலிப்பால் தங்கும்னு சொல்லுவாங்க, நல்ல மனசுல தான் கடவுளுடைய உணர்வுகள் தங்கும். இந்த கிளாஸ் நிறைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அது நிரம்பி இருக்கு, அது வெளியில தானே கொட்டும், வெளியில வரும். என்னுடைய மனசுல வெறுப்பு இருக்கு, பொறாமை இருக்கு, மத்தவங்களை போட்டு பதிலுக்கு பதில் செய்யணும், கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, ஏதேனும் விதமான மனோவிகாரம் என்பது இருக்கிறது, ஏற்கனவே இருக்குன்னு சொன்னால் அந்த குப்பைகள் பரமாத்ம சக்தி எப்படி மனசு நிறையும், ஏற்கனவே நிறைஞ்சிருக்கு, ஆனால் பாத்திரம் ஒன்றே ஒன்று, ரெண்டு பாத்திரம் இல்லையே, ஒரே ஒரு பாத்திரம், ஒரே ஒரு மனம். அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் அழுக்குகள் குப்பைகள் மேலிருந்து பாபாடமிருந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அதில் நிரம்பும், ஏற்கனவே இதுவைகளிலிருந்து உங்களை ரொம்ப ஆனஸ்டா நேர்மையுடன், நாம மட்டும் எப்படி இருக்கலாம், ஆனா மற்றவங்க என்கிட்ட ஆனஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா நாம் நம்மோடு எவ்வளவு தூரம் நேர்மையாக நடந்து கொள்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், ஆழமான விஷயம் இது, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு தடவை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், தன்னைத்தான் எரித்துக் கொள்கிறோம். அமிர்த வேலையை வந்து கண்ணு திறக்கல, முதல்ல நாம அந்த எந்திக்கல அமிர்த வேலைன்னு அப்பவே நம்ம ஒரு முதல் ஏமாற்று நமக்கு நாமே. இங்கப்பா இன்னைக்கு ஒரு நாள் தானே விட்டா போச்சு, பரவாயில்ல நாளைக்கு ஏதேனும் ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு என்னால அது எனக்கு நல்லா தெரியுது, ஆனாலும் கூட நான் என்ன செய்யறேன், தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேணாலும் செய்யறேன். இது வந்து ஆனஸ்ட், இது நேர்மையான ஒரு செயலா கிடையவே கிடையாது. எப்பொழுது நான் எனக்கு நானே நேர்மையாக நான் ஆவேனோ அப்பொழுது என்னை எவரும் ஏமாற்ற முடியாது. யாரேனும் என்னை ஏமாற்றுகிறார்கள் அப்ப நான் என்ன அர்த்தம், நான் எனக்கு நானே ஹானஸ்டா இல்லைன்னு அர்த்தம். ஏதேனும் என் மீது அந்த மாதிரி ஏதேனும் எதிர்மறையான ஒரு படலத்தை என் மீது படிய விட்டிருக்கிறேன், அந்த படலம் என்ன, நான் நேர்மையானவன் அல்ல. ஆகவே அந்த படலமானது, நேர்மையற்ற படலமானது மீ என்னை ஏமாற்றக்கூடியவனாக ஆக்கிவிடுகிறது, பிறர் என்னை ஏமாற்ற வைத்து விடுகிறது. அதனால அந்த மனசுல என்னென்ன வைத்திருக்கிறேன், யாரோடு நான் பொறாமைப்படுகிறேன், ஏன் அவங்க மேல எனக்கு என்ன பொறாமை, மற்றவங்களை பதிலுக்கு பதில் செய்வதே ஆகணும் நினைக்கிறேன், ஏன் இந்த அழுக்கு, இந்த மனக்குப்பையை நாம வந்து மனதிலிருந்து வெளியேற்ற வேண்டும். பதிலுக்கு பதில் செய்யறதுக்காக நாம வரல, நம்மை நாமே மாற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நாம பின்னால போறதுக்கு வரல, மத்தவங்களுடைய காலை இழுக்கிறதுக்கு வரல, நாம முன்னேறதுக்காக வந்திருக்கிறோம். ஆகவே மனத்தினுடைய சுத்தி, சுத்தம் என்பது, தூய்மை என்பது, அதுவும் நேர்மையுடன் கூடவே இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். எப்ப சுத்தம் இருக்கிறதோ அப்ப வந்து பல மற்றவங்களுடைய ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய சுப எண்ணங்கள், சுப பாவனைகள் எனக்கு வந்து என்மேல் உள்ள மழையாக பொழியும். ஆக அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த நேர்மையான அதிர்வலைகள், அந்த சக்திகள் எம்மீது அருவி நீர் போன்ற குளம்.
என்னுடைய
அதிர்வலைகள் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி நிறைந்ததாக சென்று போய் சேரும். கடுமையான எண்ணங்களை உடையவர்கள், உணர்வுகளை உள்ளவர்களை கூட மாற்றிவிடும். என்னுடைய அந்த நேர்மறையான ஆக்கப்பூர்வமான அந்த வைப்ரேஷன், இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். பரமாத்மா பாபாவிடத்துல நம்பிக்கை விசுவாசம் அப்படின்னா எதுல நம்பிக்கை? பாபாவிடம் நம்பிக்கை என்றால் பாபாவினுடைய வாக்கியங்களின் மீது, மகா வாக்கியங்களின் மீது விசுவாச நம்பிக்கை. அவர் சொல்லுகின்ற வாணியில் மீது எனக்கு நம்பிக்கை. அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதில் மிகவும் ஆழமான சாரம் பொதிந்திருக்கிறது. அதில் மிகவும் பெரிய அற்புதமான ஒரு அறிவியல் பதிந்து கிடக்கிறது, ஆன்மீக அறிவியல். யாரு பாபாவா நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? பாபா மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா பாபா என்ன சொல்லுகிறாரோ சிலர் அப்படி சொல்றாங்க, அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அது கேட்டு கேட்காத மாதிரி இருந்துட்டாங்க. பாபா மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இல்ல. உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க, அத்துக்கும் சொல்றோம். உங்களோட நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா, சொல்லக்கூடிய வழிப்படி நம்பிக்கையில் என்ன, அது நிச்சயப்பற்றி சொல்ல முடியுமா? ஆக பாபா மீது நம்பிக்கை என்றால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். பாபா எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வைப்ரேஷன்ஸ் இவ்வளவு சக்தி இருக்கிறது, அவ்வளவு பலம் இருக்கிறது, அஜாமில் போன்ற அந்த பாவிகளை கூட மாற்றம் செய்விக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய அந்த விருத்தியை கூட மாற்றக்கூடிய, உள் உணர்வுகளை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களிடம் இருக்கிறது. ஆக இது நூற்றுக்கு நூறு சத்தியமான விஷயம். பாபா சொல்கிறார், ஞானம் என்று சொன்னால் முரளி கேட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது வெளியில கூட நிறைய பேர் சத்சங்கத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானம் என்று சொன்னால் பாபாவுடைய ஞானம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று. நடைமுறைப்படுத்தின பிறகு எனக்கு என்ன விளைவு ஏற்படுது, ரிசல்ட் என்னன்னு நான் பார்க்கணும், காமிக்கணும் மற்றவங்களுக்கு. அதை நான் செய்து பார்க்க வேண்டும். அந்த ரிசல்ட் என்ன கிடைக்கும் பார்க்கணும். எனக்கு எப்போ அந்த ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கிறதோ, என்னைக்கு அந்த நாள் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அந்த நாள்ல, அப்போ எனக்கு நம்பிக்கை ஏற்படும், நிச்சயம் வரும், உறுதித்தன்மை ஏற்படும். நிச்சய புத்தியினுடைய விஷயம் என்ன, எப்பொழுதுமே நிச்சய புத்தி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது சொற்றோடு இருக்கிறது. விஜய வெற்றி வழியில நாம் போகும்போது நாம் மேலும் முன்னேறுவோம். ஆகவே பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் மிக ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபா என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று உணர வேண்டும். கர்ம பந்தன் எதனோடு இருக்கிறதோ, நாலு பிறவிகளுக்கு முன்னதாக கூட இருக்கலாம், முந்தைய பிறவிகளுடையதாக இருக்கலாம், உள் உணர்வு நிறைந்த மனம், அதுல வந்து நெகட்டிவ் இருக்கு, உள் மனதுல வந்து நெகட்டிவ் இருக்கு, எதிர்மறை உணர்வுகள் இருக்கு, அது நமக்கு தெரியல, அந்த பந்தனம் என்பது தெரியல. இது தானாகவே நடக்கும். ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் பதிலாக வரும், ரியாக்ஷனாக வரும். அதே போன்று நான் யாரை பற்றி நினைக்கிறேனோ அவரிடமிருந்து எனக்கு எதிர்மறையான உணர்வுகளே எனக்கு வரும். அந்த உணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகள் என்னை தொந்தரவுக்குள் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இதுவே கர்ம பந்தனமாகும். இந்த கர்மந்த பண்ணங்களை நான் வந்து எளிதாக்க வேண்டும், சகஜமாக்க வேண்டும், லேசாக்க வேண்டும். ஒன்னு யோக பலம், ரெண்டாவது புண்ணிய கர்மங்கள். அதுதான் இந்த ரெண்டு மூலமாக தான் மாற்ற முடியும். மூணாவது மனதின் அதன் மூலமாக சுத்தமாகும். மனம் மிகவும் சாந்தமயமாக ஆகிவிடும். என்னுடைய புத்தி கூட ரொம்ப சாந்தி ஆகிவிடும். முழுமையாக சாந்தி நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக ஆகிவிடும். ஆகவே இந்த ஒரு சக்தி, மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்று நாம் மன்னிக்கக்கூடிய தினமாக நாம் கொண்டாடுவோம். என் மனசு என்னை நானே சாந்தப்படுத்த வேண்டும், புத்தியை சாந்தமாக்க வேண்டும், தூய்மையாக்க வேண்டும். அதன் மூலமாக என்னுடைய கர்ம பந்தனம் என்பது அந்த ஆத்மாக்களுடைய மனதை கூட சாந்தியினுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும். இது எப்படி நடக்கும்? மன்னிக்கும் தன்மை இருக்கும்போது. இந்த மாதிரி மன்னிப்பு என்பது ஒரு பெரிய சக்தியாகும். உண்மையான உள்ளத்தோடு நாம் மற்றவர்களை மன்னித்து விட வேண்டும். இன்று மன்னிப்பு தினமாக நாம் கொண்டாட வேண்டும். பழைய பிறவிகளுடைய விஷயங்களை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஜென்மத்தில் கூட யாரேனும் என்னுடைய வாழ்க்கையோடு விளையாடினார்களோ, கஷ்டம் கொடுத்தார்களோ, துன்பம் கொடுத்தார்களோ, தடையாக இருந்தார்களோ, இந்த வாழ்க்கையில் வெற்றி பாதையில் தடையாக இருந்தார்களோ, என்னுடைய காலை இழுத்தார்களோ, என்னுடைய பெயரை கெட்ட பெயராக்கினார்களோ, இப்படி ஏதேனும் அந்த ஒரு ஆத்மா இந்த மாதிரி எனக்கு செய்திருந்தால், சின்ன வயசிலிருந்து அதன் காரணமாக நல்ல எண்ணங்கள் எனக்குள் ஏற்படுவதில்லை. அந்த ஆத்மாவுகளை எதிரில் வைத்துக் கொண்டு, அந்த ஆத்மாக்களை முன்னர் வைத்து, உண்மையான தூய்மையான இருதயத்தோடு, உண்மையான உள்ளத்தோடு அவர்களை மன்னித்து விட வேண்டும். இவ்வளவு பெரிய வேலையை உங்களால் செய்ய முடியுமா? கை
தூக்குங்களேன்.
ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாங்க, மன்னிப்பு என்பது வீரர்களுடைய ஒரு
சக்திசாலி
கருவின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட், அலங்காரம் சொல்லுவாங்க. வீரர்களுடைய அலங்காரம் அது, பலகீனமானவர்களுடைய அலங்காரம் இல்ல. இந்த மன்னிப்பது என்பது மன்னிக்கும் செயலானது. அந்த மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. பலகீனமான ஆத்மாக்கள் பதிலுக்கு பதில் செய்வதிலேயே அவங்களுடைய எண்ணமானது போய் கொண்டிருக்கும். ஆகவே சக்திசாலி ஆத்மாக்களுடைய அவங்களை எப்படி நான் புரிந்து கொள்வது? அவர்கள் மன்னிக்கும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள், மன்னிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே பலகீனமான ஆத்மாக்களுடைய லட்சணம் என்ன? மற்றவங்களை கீழே கொண்டு வருது, கா புலிங்கலக்குன்னு சொல்லுவாங்க, இந்த கால பின்னால் எழுக்கிறது, முன்னேற விடாமல் தடுப்பது. இந்த உலகத்தின் எல்லாத்துடைய மகான் ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் இப்ப உட்காந்துக்கிறீங்க. இந்த உலகத்திலேயே மகான் ஆத்மாக்கள் எங்கப்பா இந்த காலில் உட்காந்துக்கிறீங்க. அனைவரிடமும் பரமாத்ம சக்தி என்பது இருக்கிறது, உங்கள் அனைவரிடமும். ஏனென்றால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்தி, நடக்க முடியாததை கூட நடக்க செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. பரமாத்மா எப்படி சக்தி நிறைந்தவராக இருக்கிறாரோ அந்த சக்தி உங்களிடம் இருக்கிறது. ஆகவே மன்னிக்கும் திறன் என்பது மிகவும் சிரேஷ்டமான குணம். இன்றைக்கு நான் அதை எடுத்துக்கொண்டு செல்வோம். நம் மனத்தினுடைய சுத்தத்தை, தூய்மையை ஏற்படுத்துவோம், ஏற்படுத்திக் கொள்வோம். மன்னிப்பு என்பது அப்படி இல்லாததுக்காக நூற்று ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். நிறைய ஒரு 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 வார்த்தையை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நிறைய விட்டு போனாங்க. அதுல முக்கியமானது சாரி, இங்கிலீஷ்காரங்க சொல்லிட்டு விட்டு போனது. எவ்வளவு இந்த சாரிங்கிற வார்த்தை எத்தனை நாள் தடவை உபயோகிக்கிறீங்க ஒரு நாளையில? இதனுடைய அர்த்தம் என்ன? செஞ்சுக்கிட்டு தவறுகளை செஞ்சுக்கிட்டு அப்புறம் சாரி, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு அப்புறம் சாரியா? ஆகினால அதோட உண்மையிலேயே மன்னிப்பு என்பது சொன்னா தவறுகளை மன்னிக்க வேண்டும், பிறர் செய்த தவறுகளை. எளிமையான ஒரு விளக்கம் தருகிறார். மன்னிப்பு என்றால் தவறுகளை மறந்து விடுவது, பிறருடைய தவறுகளை மறந்து விடுவது. இன்னைக்கு பார்த்த ஒருத்தர், நாளைக்கு பாக்குறோம், அவருடைய அவகுணங்கள்லாம் தெரியுது நம்ம கண்ணு. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆள் இந்த மாதிரி பேசினாரு பாரு, இதுக்கு அந்த ஆளுக்கு பதிலுக்கு பதில் செய்யாம விட மாட்டேன். இது ஒரு மன்னிக்கும் திறன் சொல்ல முடியுமா? மன்னிக்கும் தன்மை என்று சொல்ல முடியுமா? மன்னிச்சீங்களா? மன்னிப்பு என்றால் என்ன? திடீர்னு என்ன, என்னாலே கூட ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது, ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு, ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட ரொம்ப பிரியமானவரோடு இந்த மாதிரி ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது, நான் சரியா செய்யல, தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய என் மூலமா தவறு ஏற்பட்டு விட்டது, என்ன சொல்றோம்? பரவாயில்ல, இந்த தவறை என்னோட உங்க மனசுல வைக்காதீங்க. என்னுடைய தவறை மனதுல வைக்காதீங்க சொல்றோம், தயசு மறந்துருங்க, மனசுல வைக்காதீங்க. பக்தியில கூட பகவானுக்கு முன்னால் நம்ம என்ன சொன்னோம், கடவுளே என்னுடைய அவகுணங்களை நீக்குங்க, அந்த அவகுணங்களை என்னுடைய புத்தியில் நிரப்ப வேண்டாம், என்னுடைய அவங்கள உங்க புத்தியில வைக்காதீங்க, கடவுளை மறந்து கடவுள்கிட்ட சொன்னோம். பக்தியில நடைமுறையில் என்ன பண்றோம், ஆனா சொல்றது மட்டும் கடவுளுக்கு முன்னால எப்படி, மத்தவங்க என்ன எதிர்பார்க்கிறோம், என்னுடைய தவறுகளை என்னுடைய தப்ப நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, யாருக்கும் சொல்லவும் சொல்லாதீங்கன்னு சொல்றோம். கடவுள்கிட்ட கூட நம்ம இப்படிதான் சொல்லிக்கிறோம், என்னுடைய அவகுணங்களை உங்க மனசுல வைக்காதீங்க கடவுளே இறைவா. ஆனா நான் மட்டும் என்ன பண்றேன், மத்தவங்கிட்டலாம் சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், மத்தவங்கிட்ட எதிர்பார்க்கிறோம், கடவுளுக்கு முன்னால கூட சொல்றோம், ஆனா நான் பண்றது நம்முடைய அவகுணங்களை நம்முடைய உள்ளத்துல வச்சுக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆளு பண்ணது இன்னும் நான் மறக்கல, அந்த அவகுணத்தை இன்னும் வரைக்கும் என் மனசுல அப்படியே போட்டு வச்சுக்கிறேன், அதுக்கு உயிரோட்ட வேற கொடுத்துட்டு இருக்க அப்ப அப்ப போகுது நினைச்சு நினைச்சு. ஆக மன்னிப்பு என்பதனுடைய அர்த்தம் தவறுகளை மறந்து விட வேண்டும். அழகான சொற்றொடர், ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கலாம், மன்னிப்பது என்பது தவறுகளை மறந்து விடுவது. அழுகு பக்கத்துல ஒரு குப்பை பக்கத்துல குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு நிமிஷம் மூக்க போத்திட்டு முன்னால் நிப்பீங்களா, அழுகு பக்கத்துல குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு மணி நேரம் உட்கார சொன்னா என் மனசுலேயே அந்த குப்பை தொட்டியே இருக்குது, அது எப்படி அப்புறம் அந்த நாதத்தை நான் தாங்கிறது, எனக்கு எப்படி சக்தி கிடைக்கும், எனது மனசுல வந்து மத்தவங்களை பதிலுக்கு பதில் செய்ய வேண்டியிருந்தா அந்த கெட்ட நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. பொறாமைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்போ யாரும் நம்ம பக்கத்தில் வர முடியாது. கடவுள் வந்து தூய்மையினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய கடவுள், அவருடைய சக்திகள் மிகவும் அற்புதமானது, அவருடைய கஜானா என்பது, அவருடைய அன்பு என்பது, அவருடைய துணை எனக்கு இருக்கிறது, அதெல்லாம் கந்த குப்பையாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் வருமா, எங்க இருக்கும், தூய்மையுடைய கடல் பாபா கடவுள். ஆக நம்மகிட்ட எப்படி வருவாரு, ஆக அதனால மற்றவங்களுடைய தவறுகளை மன்னித்து விட வேண்டும். பாபா ஒரு முறை சொன்னார், குழந்தை உங்களை பத்தி யாராவது ஒரு தொந்தரவு கொடுக்கறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க என்ன பண்ணணும், பரமாத்மாவுடைய குழந்தைகளையாக உங்களுடைய கடமை என்ன, அந்த நேரத்துல மத்தவங்களுக்கு தொந்தரவு செய்யும் போது கஷ்டம் கொடுக்கும் போது அது அவங்களுக்கு டபுள் அது செஞ்ச மாதிரி டபுள் மடங்கு கொடுத்து அவங்களுக்கு தொந்தரவு பண்றலாமா, கஷ்டம் கொடுக்கலாமா, இது பரமாத்மாவுடைய குழந்தைகளுடைய செயல் அல்ல. பரமாத்மாவுடைய குழந்தைகள் என்று சொன்னால் அவங்களோட வேலை என்ன, அந்த ஆத்மாக்களுக்கு பொருட்டு என்ன செய்யணும், என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சுப பாவனை வைக்க வேண்டும், நல்ல எண்ணங்களே வைக்க வேண்டாம், அண்டர்லைன் செய்ய வேண்டிய கோடிட்டு நாம் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் இது, இது நிறைய சக்தியை கொடுக்கும், இது நம்முடைய புத்திக்கு நிறைய சக்தியை கொடுக்கிறது, இந்த வாக்கியம் பகவானுடைய மகா வாக்கியம், இது பகவானுடைய மகா வாக்கியத்தை முழுமையாக சக்தியம் நிறைந்தது பகவானுடைய வாக்கியம். ஆகவே எல்லாமே முன்னாலேயும் ஒண்ணும் இல்லை பின்னாலே ஒண்ணும் இல்லை, உண்மையா உண்மை நிறைந்தது பகவானுடைய மகா வாக்கியம், ஆரம்பம் இறுதியும் சத்தியமானது உண்மையானது மகா வாக்கியம் பகவானுடைய. யாரேனும் நமக்கு தொந்தரவு கொடுக்காங்க கஷ்டம் கொடுக்கறாங்க, நீங்க பரமாத்மாவுடைய குழந்தைகளுடைய வேலை கடமை என்னவென்றால் அந்த ஆத்மாக்களுக்கு கூட சுப பாவனை வைக்க வேண்டும், நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும், மற்றபடி பாபா இருக்கிறாரு பாபா பார்த்துக்கொள்வா மற்றெல்லாம், இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பொறுப்போ பொறுப்ப பாபா ஏற்றிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய வேலை இவ்வளவுதான், அவங்களுக்கு நீங்க சுப பாவனை கொடுங்க, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு பாபா. ஆனா நாம என்ன பண்றோம், நாமளே பார்க்க ஆரம்பிச்சிடும் பாபா பாக்கிறது பதிலா, நாம பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அப்ப பாபா என்ன பாப்பாரு, சாட்சி ஆயிடுறாரு, நீ தானே சொல்லு, நீ தானே பாக்குறேன் பாரு, நீ பாரு, நான் உன்னை சாட்சியா பாத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன், அப்புறம் திரும்ப நீயே பாத்துக்கிற, நீயே பாரு பாபா அப்படி சொல்ற, அப்புறம் பாபா உதவி கிடைக்க மாட்டுக்கு, தப்பு நடந்து போச்சு பாபா. அப்புறம் தப்பு எங்க நடக்கு? என்னிடம் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பாபாவுடைய உதவி கிடைக்கும் அந்த வழி அடைத்தவன் யார்? நான். நானே அந்த வழியை அடைச்சிட்டேன். பாபாட்டு இருந்து உதவி கிடைக்கக்கூடிய அந்த வழியை நானே அடைச்சு கதவை கூட்டிட்டேன்னா பாபா எனக்கு வழி காமிச்சுக்கிறார், டைரக்ஷன் கொடுத்துக்கிற. உன்னுடைய வேலை வெறும் சுப பாவனை அவருக்கு கொடு, மற்ற நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கிறாரு. ஆனா அதுக்கு பொறுமை வேண்டும் நம்மிடம், அதை அதிகரிக்க வேண்டும், பொறுமையை அதிகரிக்க வேண்டும். பாபா இந்த மகா பாபாவினுடைய இந்த மகா வாக்கியங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா சொல்லிக்கிறாரு, ஏதேனும் உங்களுக்கு மேல வந்து சாபத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணும், சாபம் கொடுத்தாலும் அதுக்கு பதிலாக நீ பத்து சாபத்தை கொடுத்தலாமா? அவர் ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபங்கள் பிறனுடைய பிரபாவத்தினுடைய உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும் நீங்கள் குழந்தைகள்? இதுவும் பரமாத்மாவுடைய மகா வாக்கியம். இதில் பெரிய ஒரு ஆன்மீக அறிவியல் அடங்கி இருக்கிறது இந்த மகா வாக்கியத்தில். பாபா ஒரே ஒரு லைன் சொல்லிட்டாரு, சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் எவ்வளவு ஆழமானது, அதை எண்ணி பார்த்திருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு ஒரு சாபம் கொடுத்தாலும் பாபா குழந்தைகள் நீங்க என்ன பண்ண வேண்டும்? துபா அந்த சாபத்தினுடைய பிரபாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த ஆத்மாக்கள் மீது பதிலாக என்ன விஷயம் செய்யணும்? பத்து ஆசீர்வாதங்களை கொடுங்கள். அவரு கொடுப்பது சாபம் நம்ம மேல, ஆனா நம்ம என்ன கொடுக்கணும்? அதுக்கு குவைட் அப்போசிட் ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும். ஒரு ஜோதி ஒரு ஜோதிடம் சொல்லலாம், உனக்கு கெட்ட நேரம் நடக்குது, இதெல்லாம் நீ செய்யணும், இதுக்கெல்லாம் வந்து பண்டிதர் சொல்லிருக்கிறாரு, ஜோதிஷர் சொல்லிருக்கிறாரு, அதுக்கு இதெல்லாம் பரிகாரம் இருக்கு, அதை செய்யணும், அதை செய்ய ஓடுறோம். ஆனா இங்க பெரிய ஜோதிடர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அற்புதமான வழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதுக்கு நாம செவிசாக்கி. அப்புறம் சொன்ன பாபா இப்படி ஆகி போச்சு பாபா, தப்பு யாருடைய தப்பு? தப்பு எங்க நடந்தது? அங்க இருந்தா இல்ல உங்களுக்குள்ள இருந்தா? தப்பு எங்க? கீழ இருந்து. பாபா மேல இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக அந்த சாபம் என்பது என்ன? உணர்வில்லாத அந்த மனசுல வந்து எந்த ஆத்மாவின் அந்த எதிர்மறையான உணர்வுகள் இருக்குன்னு சொன்னா நாமளும் அதே மாதிரி எதிர்மறையான உணர்வுகளை செய்ய ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க சொல்லிடுறாங்க வாய் மூலமா, அது நமக்கு கெட்டது ஆயிடும்னு அவங்க நினைச்சு சொல்றாரு, நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த மாதிரி சொல்லிவிடுறாரு, நமக்கு லாஸ் ஏற்படுற மாதிரி சொல்லிடுறாரு. ஏதோ எதிர்மறையான ஒரு எனர்ஜி மத்தவங்கள்ட்ட நமக்கு கிடைக்குது. அந்த பிரபாவத்தினுடைய அதனுடைய அந்த நெகட்டிவ் விஷயங்களுடைய பிரபாவத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள பாபா ரொம்ப அற்புதமான ஒரு வழி கோரிக்கிறார். அந்த வழி என்ன தெரியுமா? மெத்தட், பத்து ஆசீர்வாதங்களை தானம் செய்யுங்கள். அது என்னது அந்த ஆசீர்வாதம்னு என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட ரீதியில், எப்படிப்பட்ட முறையில ஆக்கப்பூர்வமான வைப்ரேஷன் கொடுங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை மற்றவங்க மேல செலுத்துங்க. நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவர் எனக்கு இந்த செய்தா கூட பரவாயில்ல, அவரு நல்லா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒன்று ஆக்கப்பூர்வ எனர்ஜி அவங்களுக்கு கொடுங்க. அங்கிருந்து பெரியிடமிருந்து எனக்கு நெகட்டிவான எதிர்மறையான அந்த உணர்வுகள் வருது, ஆனா நாங்க அனுப்புனது என்னது? பத்து மடங்கு ஆசீர்வாதங்களை நான் அனுப்பியிருக்கிறேன். அப்ப யாருடைய பிரபாவம் ஜாஸ்தியா இருக்கும்? நம்முடைய பிரபாவம். என்ன பத்து மடங்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம நினைச்சிருக்கணும். நம்ம அனுப்புனது பாசிட்டிவ் அதிர்வலைகள், ஆக்கப்பூர்வ அதிர்வலைகள், அவர் அனுப்புனது எதிர்மறையான அதிர்வலைகள். ஆக இதுதான் ரகசியம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பிக்கிறார் ராமாயணத்துல பார்த்திருப்பீங்க, ராவனுடைய சேனையில வந்து தன்னுடைய அஸ்திரங்களை எல்லாம் விட்டுடுது. இங்கிருந்து ராமர் அங்கிருந்து அம்பு வருது, ராவணிலிருந்து இங்கிருந்து ராமர் அனுப்புறாரு. உடனே ராவனுடைய அம்பு ராமனுடைய அம்பு அப்படியே எரிச்சிடுற மாதிரிலாம் அந்த காலத்துல வந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இங்கிருந்து ஒரு அம்பு அங்கிருந்து ஒரு அம்பு சர்ற தீ எரிஞ்சு அது கீழே விழுந்துடும். அது மாதிரி அதனால நான் இப்ப என்ன பண்ணும், நான் வந்து ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை அனுப்பணும், பாசிட்டிவ் எனர்ஜி சக்தி அனுப்பணும், அந்த எதிர்மறை உணர்வுகளை அது வந்து அழிக்கணும், என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பான ஒரு சூழலில் வைத்துக் கொள்ள வேண்டும். இத வந்து பரமாத்மாவுடைய குழந்தைகள் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும் இந்த காரியத்தை. இந்த மாதிரி அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்யக்கூடும். என்னுடைய நஷ்டத்தை அவர் விரும்பினார், எனக்கு வந்து சாபத்தை அளித்தார் அவர், ஆனால் அதிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்னை அப்படின்னு என்ன செய்யணும். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய சுப எண்ணம் அவரையும் மாற்றும், நிச்சயமாக மாற்றும். ஆக்கப்பூர்வ எண்ணத்தினுடைய விளைவுகள் பல மடங்கு போய் வேலை செய்யும். ஆக அந்த ஆசீர்வாதத்துல சுப பாவனையில வந்து அவ்வளவு சக்தி என்பது அடங்கி இருக்கிறது. அப்ப நீங்க ஏதோ ஒரு மரத்துக்கள் இருக்கிறீங்க, நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்கறேன். இது நடைமுறை உள்ள விஷயம், புஸ்தகத்தில் எழுதுன விஷயம் இல்ல. ஒரு நான் அப்ளை பண்ணது நடைமுறையில ஒரு மரத்துக்கள் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு பாருங்க. இது நல்லாவே இல்ல மரம், எதிர்மறையான ஒரு இந்த மரம் நல்லாவே இல்ல, இந்த மரத்தினுள்ள இலையெல்லாம் நாட்டடிக்கு, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்து எதிர்மறையான வைப்ரேஷனே சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொரு இடத்துல உட்கார்ந்து இது நல்ல, இந்த இன்னொரு மரத்தை போட்டி கொண்டே இருக்கிறோம், இந்த மரம் நல்லா இருக்கு, பூ நல்ல பூவா இருக்கு, கலகலரா பூ வருது, இலையில நல்ல வாசம் வருது. இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு உணர்வுகளை பெற்ற அந்த மரம் காஞ்சி போகுது. ஆனா பாசிட்டிவான உணர்வுகளை பெற்ற அந்த மரம் நல்ல வளருது, பச்சை பசேல்னு வளருது. ஆக இதன் காரணம் என்ன? ஆக பத்து ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு தானமாக வழங்கும் போது அவர்களுடைய நெகட்டிவ் அந்த சக்தி கூட என்னவாகுது, கெட்ட தீய சக்திகள் கூட என்னமா மாறுது, ரொம்ப அடங்கி ஒட்டுங்கி போகுது. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னால் கர்ம பந்தனம் இருக்கிறது, நான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இதெல்லாம் எப்படி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போகிவிடுகும். அப்புறம் ஒரு நேரத்துல எல்லாமே ஒன்று கூட இல்லாம சீரோ ஆயிடும். அதனால மன்னித்தல் மிகவும் அற்புதமான ஒரு குணம். நாம் உள்ளத்து உள்ளபூர்வமாக நாம் எல்லோரையும் மன்னித்து விடுவோம் என்று. என்னால் ஏதேனும் தவறு நிகழ்ந்திருக்கலாம், நான் தவறு செய்திருக்கிறான், நான் ரொம்ப பச்சாதாவட்டும், ஐயோ இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு அந்த கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறேன் நான், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். ஞானம் கிடைத்த பிறகு எது சரி எது தப்பு அப்படிங்கறது ஞானம் கூட கிடைச்சிருது. ஞானம் என்றால் என்ன, பிரகாசம், இது நமக்கு வெளிக்காட்டுது, இது தப்பு இது ராங், இது வந்து ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி எனக்கு அளித்திருக்கிறது ஞானம். அதான் ரியலைஸ், அதன் மூலமாக ரியலைசேஷன் பவர் கிடைச்சிருக்கிறது ஞானத்தின் மூலமாக. தப்பு செய்து விட்டால் அதுக்கு பிறகு பச்சாதா பொருள் அந்த அக்னியில நான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்ப என்ன பலன், தவறு செய்தல் என்பது பெரிய விஷயம் இல்ல, அந்த கல் அந்த தவறுகள் மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம், அதுதான் பெரிய விஷயம். செய்த தவறுகளால் நான் அனுபவத்தையும் நல்ல படிப்பனையும் பெற வேண்டும், அதுவே முக்கிய விஷயம். இது செய்யக்கூடாதது, இது தீயதானது. தவறுகள் நெழுந்து விட்டேனே அதை பத்தி சிந்திக்க வேண்டாம், கடந்தது கடந்து போனது, ஏற்கனவே நடந்து முடிந்து நடந்து முடிந்து போனது. ஆகல இப்ப அதுல நல்ல ஒரு படிப்பினையை ஒரு பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த கல்வி மூலமா அந்த பாடத்தின் அந்த அனுபவத்தின் மூலமாக இன்று உங்களை நீங்கள் நல்லவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று எனக்கு நல்லதே நடக்கும், ரொம்ப நல்லதாகவே நடக்கும், நாளை அதை விட நல்லதாகவே நடக்கும், நாளை பற்றி இன்னும் கூட சிந்திக்க வேண்டாம். என்னுடைய நான் எதை பற்றி அதிகமாக இன்றைக்கு பற்றி நான் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இன்றைய விளைவு என்னது, நாளைக்கு இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு நல்லதாகவே நடக்கும், தன்னை தானாகவே நல்லதா நடக்கும் நாளையும். அதனால நாளை பற்றி சிந்தனை வேண்டாம், அது எது கடந்து போனதோ அதை பற்றியும் சிந்தனை வேண்டாம். அப்ப நினைக்க வேண்டியது இன்றைய நாளை, இன்றைக்கு நான் என்ன செய்யணும், இப்ப நான் என்ன செய்யணும். அதனால அதிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம். கடந்த காலத்தில் தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா அதுல இந்த தப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இருமன் நான் செய்யக்கூடாது அந்த தவறு, ஒரு வினாடி கூட நாம வந்து வீரா போயிடக்கூடாது. எல்லா வினாடியும் நான் வந்து நன்றாக சந்தோஷமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் எனக்கு நானே. ஒவ்வொரு வினாடியிலும் ரொம்ப மகத்துவமானது, மிகவும் விலை மதிப்பற்றது. ஒவ்வொரு கணத்தையும் ரொம்ப உள்ளத்தோடு, மன ஆர்வத்தோடு, ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் வாழ்க்கையும், ஒவ்வொரு வினாடியும் மிக நல்லதாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நாளைய தினம் நிச்சயமாக நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் நாளைக்கும் நல்லா இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஆகவே ஏதேனும் ஒரு தப்பு என்னால் நடந்து விட்டது, அந்த அதனுடைய அதிலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கூடாது. இன்னைக்கு நான் என்னைக்கு என்னையும் நான் கூட மன்னித்துக் கொள்கின்றேன். அந்த தவறுகளை நான் மறந்துடணும். மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிப்பது போல, மறந்து விடுவது போல, நம்முடைய தவறுகளை கூட நாம மன்னிக்க மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். நீங்க சொன்னாங்க பாருங்க, ஒன்னு சொன்னாலும் முத்தா சொன்னாங்க, சத்தா சொன்னாங்க. இல்ல தவம் பல நேரம் படிக்கிட்டு இருந்தோம், யோகா பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்தர் வந்து யோகா பண்றாரு, தியானம் பண்றாரு. கடவுள் வந்து சொல்றாரு, பக்தர் வந்து கேட்கிறாரு, எல்லாத்தருடைய உயர்ந்த தானம் என்னது கடவுளே? கடவுள் சொல்றாரு, சிரிக்கிறாரு, ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் தானம் என்பது. மூணு லோகத்திலேயும் கடுமையான ஒரு விஷயம் தானம். அந்த தானம் என்னது? மன்னிக்கும் தானம், பிறரை மன்னிப்பது. கொஞ்சம் செல்வம், நிறைய செல்வம் இருக்காது, கொஞ்சம் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தேன், அது ஒரு விஷயம் இல்ல. ஆனால் தவறு செய்துவிட்ட ஒருவரை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தானம். இதுக்கு வந்து பரந்த மனசு வேண்டும், விரைந்த உள்ளம் வேண்டும். அப்பதான் இந்த மன்னிக்கும் திறன் நமக்கிட்ட வரும். அதோட ஒரு பெரிய விஷயத்தை பாபா சொன்னார், தன்னுடைய அதுவும் தன்னுடைய தவறுகளை மன்னித்துக் கொள்வது, மன்னித்து விட்டு மன்னிப்பு கேட்பது, தன்னுடைய தவறுகளை முன்னால் வைத்து கேட்பது என்பது விசால புத்தியினுடைய அடையாளம். இது ரொம்ப வெற்றிகரமான ஒரு விவேகம், புத்தியினுடைய ஒரு அடையாளம். இது தன்னுடைய கர்மங்களை, தன்னுடைய தவறுகளை மன்னிக்க தெரிந்து கொள்வது. இதை பெரிய உள்ளம் படைத்தவர்கள் தான் செய்ய முடியும். சாதாரண ஆத்மாக்கள் இந்த மாதிரியான ஒரு தானத்தை, இந்த மாதிரியான ஒரு மிக சிரேஷ்டமான காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே மன்னித்தல் மிகவும் பெரிய விஷயமாகும். ஒரு கதை நான் படிச்சேன், சத்ரபதி சிவாஜியை கொல்வதற்காக அவருடைய ஒருத்தர் அவருடைய அரண்மனைக்கு உள்ள வந்துட்டு நுழைஞ்சிட்டான். அங்க வந்து வேற மாதிரி மாறுபாடத்துல இருந்தான், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்போ சிவாஜியோட ரூமுக்குள்ள போயிட்டாரு, அறைக்குள்ள. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஆளு நம்மள கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு. உடனே அதனால அவரை கரெக்டா சரியான நேரத்துல பிடிக்க அவரு கரைஞ்சினாரு. அதனால அவன் போற போக்கிலே போயிட்டு இருந்தாரு. சிவாஜி தூங்கி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுங்க. அப்ப தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து கட்டி எடுத்துக் கொள்ள வராரு. அப்ப அவருக்கு உயிர் தானம் கொடுக்கிறாரு. எப்படி? அப்போ வந்து கத்திய குத்தும் போது அப்படி குத்தாம நின்னு
போகுது.
திரும்பவும் அந்த ஆளு வந்து கத்தியால குத்துறதுக்கு முற்படுகிறார். அப்பவும் கை நின்னு போகுது, தடுத்து யாரோ நின்னு தடுக்கிற மாதிரி இருக்கு. சிவாஜி இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து நேரடியா தவறு செய்யும் போது பிடிக்க அவர் நினைக்கிறார், கத்தி எடுக்கிறாரு. ஆனா அவரால் கொல்ல முடியல, குத்த முடியல கத்தியால. திரும்பவும் மூணாவது முறை அந்த ஆள் கொல்ல முயற்சி
பண்றான்.
அப்ப பின்னால வந்து அவரை பிடிச்சிடுறாரு. என்ன பண்ண வந்திருக்கிறியா? பிடிச்சிடுறாரு கை. நான் முன்னால நிக்கிறேன், இப்ப கொள்ளுடா, கொல்லதானே வந்த. அவர் உடனே சபையில கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாடுறாங்க. சபையில ராஜன், இவன் ரொம்ப துரோகி, இவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சபையில சொல்றாங்க. ஆனா சிவாஜி சொல்றாரு, நீ இல்ல வேண்டாம், இவரை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் சிவாஜி. ஏன் மன்னித்தார்? மூணு தடவை இவர் வந்து கத்தி எடுத்து குத்தவதற்காக வந்த முயற்சி செய்தார். ஆனால் கை வந்து நின்றுட்டு, அப்ப இவருக்கு வந்து உள்ள உறுத்தி இருக்கு, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள அந்த ஒரு நேர்மை உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு.